இப்போ உலகத்தை எங்கிருந்து படைத்தான்? மாயை. மாயை இரண்டு என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், சுத்த மாயை அசுத்த மாயை. இப்ப மாயை எப்படி இருக்கும்? அதாவது சுத்த மாயை அசுத்த மாயை என்ற பாகுபாடு ஆணவமலத்தினாரே, ஆணவமலம் கலந்திருக்கிற பகுதி அசுத்த மாயை, ஆணவமலம் கலக்காத பகுதி சுத்த மாயை. அதாவது எல்லா உலகங்களும் எல்லா அண்டங்களும் தோன்றுவதற்கு காரணமாக இருப்பதுதானே மாயை. அப்படி என்றால் மாயை என்பது எவ்வளவு பெரிய பொருள்? அதுதான் எல்லாவற்றையும் வளைத்து தனக்குள்ளே அடக்கியிருக்கிற ஒரு, அதான் ஒரு வட்டம், வட்டமிட்டு காட்டுவார்கள் மாயை. எல்லாவற்றையும் தனக்குள்ளே தன்னுடைய வயிற்றுக்குள்ளே அடக்கி வைத்திருக்கிற ஒரு பெரிய ஜடப்பொருள் மாயை. அதிலே ஆணவமலம் கலந்த பகுதி உள்ளே அடங்கி இருக்கிறது. ஆணவமலம் கலந்த மாயை அசுத்த மாயை உள்ளே அடங்கி இருப்பது. அதாவது என்ன உதாரணம் சொல்லலாம்? இப்போ நம்முடைய பூமியை சுற்றி காற்று மண்டலம் இருக்கிறது இல்லையா, அதுல அசுத்தமான காற்று உள்ளே அடங்கி இருக்கிறது. அதற்கு மேலாக விரிந்திருப்பது அந்த தூய்மையான காற்று மண்டலம். அதுபோலத்தான் அசுத்தமாயை உள்ளே அடங்கியிருக்கிறது, அதற்கு மேலாக விரிந்திருப்பது சுத்தமாயை. ஆணவமலம் கலந்ததனால அசுத்தமாயை பருமையாக இருக்கும், பருப்பொருளாக இருக்கும். சுத்தமாயை நுண்பொருளாக இருக்கும், நுண்ணியதாக இருக்கும். அசுத்தமாயை காட்டிலும் சுத்தமாயை நுட்பமானது, தூய்மையானது. அதனாலே சுத்தமாயைக்கு என்ன பெயர்? சுத்தமாயை குறிக்கிற பெயர்கள் குண்டலி என்பது. குண்டலி என்ன பொருள் தெரியுமா? குண்டலி என்றால் குண்டலம்னா என்ன? குண்டலம் என்றால் வளைவு, வளைந்திருப்பு. எனவே சுத்தமாயை தான் எல்லாவற்றையும் வளைத்து தனக்குள்ளே அடக்கி இருக்கிறது. அதனால குண்டலி என்ற பெயர். இன்னொரு பெயர் உண்டு சுத்தமாயைக்கு, விந்து என்பது. அதற்கு பொருள் தூய்மை, தூய்மையானது, தூய்மையாக இருப்பது. இன்னொரு பெயர் இருக்கிறது குடிலை. குடிலம், குடிலம் என்றால், குடிலம் என்றால் வளைவு என்ற பொருள். குடிலம் மனோன்மணியம் என்ற, மனோன்மணியம் என்ற நாடகத்தில் ஒரு கேரக்டர், ஒரு வில்லன் யாரு கேள்விப்பட்டது இல்லையா, குடிலன் பேர் அவன் பேரு, குடிலன். ஏன் அவனுக்கு அந்த பேரை வைத்தார்? காரணத்தோடு தான் வைத்தார். அவனுடைய மனம் நேர்மையான மனம் இல்லை, கோட்டம் உடையது, வளைவு உடையது. அதனால குடிலன் பேர் வைத்தார். ஒவ்வொரு பேருக்கு அங்க காரணம் உண்டு. எனவே மாயைக்கும் சுத்த மாயைக்கும் குடிலை. இன்னொரு பெயர் சுத்த, எத்தனை பேரு ஒன்னாச்சு நினைவில் இருக்கணும்னு பார்ப்போம். மகாமாயை தெரியும், பெரிய மாயை மகாமாயை. இன்னொரு பெயர் இருக்கு ஊர்த்துவ மாயை. ஊர்த்துவ தாண்டவம் அர்த்தம், ஊர்த்துவ தாண்டவம், மேல் நோக்காலை மேல் தூக்கி ஆடுகிறார் இல்லையா, ஊர்த்துவ தாண்டம். எனவே இது ஊர்த்துவ மாயை என்றால் மேலாக விரிந்திருக்கிற மாயை. அசுத்த மாயைக்கு மேலே விரிந்து பறந்திருக்கிற மாயை, அதன் உள்ளே அடங்கியிருப்பது அசுத்த மாயை. இந்த பந்து இருக்கு, கால்பந்து, அதற்குள்ளே என்ன இருக்கு? அந்த காற்றடைத்த அந்த பிளாடர் இருக்கு இல்லையா, அதுபோல சுத்தமாயை, அதற்கு உள்ளாக அசுத்தமாயை. அசுத்தமாயைக்கு பேரு அதான் ஏற்கனவே சொன்னதுதான், அதான் மோகினி. அசுத்த மாயை குறிக்கிற பேரு மோகினி. சுத்த மாயை மயக்காது, ஏனென்றால் ஆணவமலம் கலக்கவில்லை. அசுத்த மாயையிலே ஆணவமலம் கலந்திருப்பதனாலே அது மயக்கத்தை தருகிறது. நமக்கு உடம்பாக வருவது, நமக்கு உலகமாக வருவது சுத்த மாயை அல்ல. சுத்த மாயைக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை. நாம் சுத்தமாக இல்லையே, நாம் அது சுத்தமான உயிர்களுக்கு உரியது. யார் சுத்தமான உயிர்கள்? விஞ்ஞானகலர். அவர்களுக்கு உரியது அந்த சுத்த மாயை. நாம் ஆணவமல கலப்புடைய நமக்கு உரியது அசுத்த மாயை. அசுத்த மாயை தான் நமக்கு உடம்பாகவும் உலகமாகவும் வருகிறது. இறைவன் இந்த அசுத்த மாயையை படைத்துக் கொடுக்கிற போது நமக்கு அசுத்த மாயை முழுவதையும் அவன் காரியப்படுத்துவது இல்லை, முழுவதையும் அவன் செயற்படுத்த மாட்டான். அசுத்த மாயையில ஒரு பகுதியை மட்டும் செயல்படுத்துகிறான், ஒரு பகுதி அதை மட்டும்தான் பயன்படுத்துகிறான். இது போல என்றால், குடம் செய்வதற்கு அந்த வணிகரவன் மண்ணை எடுக்கிறான். எதிலிருந்து? ஒரு வயலிலே. அந்த வயல் முழுவதையும் அவன் தோண்டி கொண்டிருக்கிறான். வயலில் ஒரு மூலையில கொஞ்சம் தோண்டி களிமண்ணை எடுத்து குடம் செய்கிறான், குடங்களை செய்கிறான். அதுபோல அந்த அசுத்த மாயையில ஒரு பகுதியைத்தான் நமக்கு உலகமாக இறைவன் காரியப்படுத்துகிறான். ஒரு பகுதி தான். அந்த பகுதிக்கு என்ன பேரு? மாயை, மாயா தத்துவம். அந்த ஒரு பகுதிக்குத்தான் மாயா தத்துவம் என்ற பெயர், அல்லது மாயை என்றும் சொல்லுவார்கள். மாயை அல்லது மாயா தத்துவம். எனவே இது அசுத்த மாயையினுடைய ஒரு பகுதி. பிறகு அந்த மாயா தத்துவத்திலிருந்து முதலில் தோன்றுகிற தத்துவம், அந்த 36 தத்துவம் என்று படித்திருக்கிறீர்களே, சுத்த மாயையில 5 தத்துவம், மற்ற 31 தத்துவங்களும் அசுத்த மாயையிலிருந்து வருகின்றன. தத்துவம் என்றால் என்ன? தத்துவம் என்றால் என்ன? தத்துவம் என்றால் அதை முதலிலே அடிப்படையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். தத்துவம் என்றால் கருவி, கருவி இன்ஸ்ட்ருமெண்ட், கருவி நுண்ணிய கருவிகள். அந்த தத்துவத்தை நினைக்க கூடாது. இந்திய தத்துவம், மேல்நாட்டு தத்துவம், அது வேற தத்துவம். அந்த தத்துவத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது. இங்கே தத்துவம் என்றால் உண்மை என்ற பொருள் அல்ல, கருவி. ஆன்மாக்களுக்கு பயன்படுகிற கருவிகள், ஆன்மாக்களுக்கு பயன்படுகிற கருவிகள், மாயையிலிருந்து இறைவன் கொடுக்கிற கருவிகள், நுட்பமான கருவிகள். இந்த தத்துவங்களாகிய கருவிகள், இறைவன் கொடுத்த கருவிகள், இந்த ஆன்மா முத்தி அடைகிற வரை, ஆன்மா முத்தி அடைகிற வரை நீங்காமல் அழியாமல் இருக்கும். அழியாமல், தத்துவங்களுக்கு அழிவு இல்லை, அதையும் கருத்திலே கொள்ள வேண்டும். இந்த தத்துவங்களுக்கு அழிவு இல்லை. முத்தி காலம் வருகிற வரை. அப்படியானால் எதற்கு அழிவு உண்டு என்றால், நம்முடைய தூள உடம்புக்குத்தான் அழிவு உண்டே தவிர இந்த தத்துவங்களுக்கு அழிவு இல்லை. அதை பார்ப்போம். எனவே முதலிலே அந்த மாயை என்ற தத்துவத்திலிருந்து வருகிற கருவி, முதலாவது தத்துவம் எது என்றால் காலம், டைம் என்ற ஒரு, அதான் காலம் என்ற தத்துவம். கால தத்துவம் முதலிலே தோன்றுகிறது. ஏன் காலம் முதலிலே தோன்றுகிறது என்றால், எது நிகழ வேண்டுமானாலும் அதற்கு எது வேண்டும்? காலம். காலம் இருந்தால்தான் எதுவும் நடக்கும். மற்றவை எல்லாமே காலத்துக்கு உட்பட்டதுதான். எனவே மற்ற தத்துவங்களை தோற்றுவிப்பதற்கு முன்னாலே இறைவன் காலத்தை உண்டாக்குகிறான். காலம்தான் முதலாவதாக வருகிறது. ஆக இறைவன் அந்த காலத்தையும் கடந்தவன். இறைவன் காலத்தையும் கடந்தவன். கால காலம் இறைவன். எனவே காலம் முதலிலே வருகிறது. இரண்டாவதாக காலத்தை அடுத்து நியதி, நியதி என்ற ஒரு கருவி தோன்றுகிறது. நியதி, நியதி அது காலத்திலிருந்து வரவில்லை. முதலிலே காலம், அடுத்து தனியாக நியதி. ஒன்றிலிருந்து ஒன்று வரவில்லை, காலத்திற்கு அடுத்து நியதி. நியதின் என்ன பொருள்? நியதி என்றால் முறை. நியதின முறை. ஏன் அந்த பெயர் இந்த கருவிக்கு என்றால், இதனுடைய பயன்பாடு என்ன என்றால், அந்தந்த ஆன்மாக்கள் செய்த வினைகளை அந்தந்த ஆன்மாக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பிப்பது. அதுதான் நியதியினுடைய வேலை. இந்த நியதி வேறு, ஊழ்வினை வேறு. நியதி வேறு, ஊழ்வினை வேறு. இது நியதி என்பது கருவி. அந்த ஊழ்வினையை கொண்டு வந்து சேர்க்கின்ற கருவிதான் நியதி. எனவே காலம் அந்த நியதி. அடுத்து மூன்றாவது கலை என்ற கருவி. இதனுடைய செயல் என்ன, தொழில் என்ன? கலையினுடைய தொழில் இதுதான். ஆன்மாக்களுடைய இறைவன் முதன் முதலாக இவற்றைத்தான் உயிர்களோடு சேர்க்கிறான். இறைவன் முதன் முதலாக உயிர்களுக்கு உடம்பை கொடுக்க தொடங்குகிற போது முதலிலே காலத்தையும் அடுத்து நியதியையும் கலையையும் சேர்ப்பிக்கிறான், உயிர்களோடு கூட்டுவிக்கிறான். இந்த கலை என்ன செய்கிறது? அந்த ஆன்மாவிடத்தே இருக்கிற ஆணவமலத்தை சிறிது நீக்கி ஆணவமலத்தை கொஞ்சம் விளக்கி கலையானது என்ன செய்கிறது? அந்த உயிர்களுடைய கிரியாசக்தின செயலாற்றல், அந்த செயலாற்றலை தூண்டுகிறது. கேவல நிலையில ஆணவமலத்தால் முழுதும் மறைக்கப்பட்டிருந்தன உயிர்கள், இப்பொழுது இந்த நியதியை இறைவன் சேர்க்கிற போது இந்த கருவியானது அந்த ஆணவமலத்தை கொஞ்சம் விலக்கி ஆன்மாவினுடைய கிரியாசக்தியை எழுப்புகிறது. கிரியாசக்தியை எழுப்புகிறது. எனவே இப்போது ஆன்மா செயல்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. இன்னும் உடம்பு வரவில்லை. இன்னும் உடம்பு வரவில்லை. முதலிலே ஆயத்தப்படுத்துகிறான். காலத்தை கொடுத்து, நியதியை கொடுத்து, அடுத்து கலை என்ற கருவியின் மூலமாக செயலை எழுப்புகிறான். செயல் மட்டும் என்னென்ன வேண்டும் எழுப்ப வேண்டும்? மூன்று பார்த்தோம் அல்லவா, அறிவு, இச்சை, செயல். ஆன்மாவுக்கு மூன்று. இப்போது செயலாற்றல் எழுகின்றது. அடுத்த இரண்டு ஆற்றல்களையும் அடுத்து எழுப்புகிறான். அந்த கலையிலிருந்து வித்தை என்ற கருவி. கலையிலிருந்து வித்தை என்ற கருவி. இதுவரை தனித்தனியாக வந்தது, இப்போது அந்த கலையிலிருந்து உண்டாகின்றது. வித்தைன்னா என்ன அர்த்தம்? வித்யா அறிவுன்னு அர்த்தம். எனவே இந்த கருவி ஆன்மாவினுடைய அறிவாற்றலை, ஞான சக்தியை எழுப்புகிறது. ஆன்மாவினுடைய ஞான சக்தி. பிறகு அந்த வித்தையிலிருந்து அடுத்து அராகம் என்ற கருவி. அராகம், அராகம் என்ன அர்த்தம்? ராகம், ராகம்னு ஆசை. ஒரு தலை ராகம் வாங்க, ஒரு தலை ராகம் அப்படி சொன்னா தான் விளங்குது. அராகம்னா தெரியல, ஆசை விருப்பம். எனவே இந்த அராகம் என்ற கருவி ஆன்மாவினுடைய இச்சாக்தியை எழுப்புகிறது. எனவே இந்த கலை, வித்தை, அராகம் என்ற மூன்று கருவிகளும் இந்த ஆணவ மலத்தை கொஞ்சம் நீக்கி ஆன்மாவினுடைய அறிவு இச்சை செயல்களை எழுப்புகின்றன. எனவே ஆன்மா இப்பொழுது அறிந்து செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறது. இப்போது எத்தனை கருவிகள்? ஐந்து கருவிகள். இந்த ஐந்து கருவிகள் தான் ஆன்மாவோடு முதலிலே சேர்க்கப்பட்டவை. இவற்றை ஐந்து சட்டைகள் என்கிறார்கள். ஐந்து சட்டைகள், அதாவது வடமொழியில பஞ்ச கஞ்சுகம். கஞ்சுகம் என்றால் சட்டை. இவை ஆன்மாக்களோடு ஒட்டியே இருக்கும். நீங்காமல், ஆன்மாவை விட்டு நீங்காமல் எப்பொழுதும் ஒட்டி இருப்பவை. முதலிலே இதைத்தான் கொடுக்கும். ஆமா, இந்த பருவுடம்பு இறந்து இந்த ஆன்மா அடுத்த பிறவிக்கு போனாலும் கூடவேதான் போகும். இந்த ஐந்து சட்டைகளோடு தான் ஆன்மா பிரயாணம் செய்யும். எந்த உலகத்துக்கு போனாலும், கீழ் உலகம், மேல் உலகம், நடு உலகம், எல்லா உலகங்களுக்கும் இந்த ஐந்து கஞ்சுகத்தோடு தான் ஆன்மா திரிகிறது. இது நீங்காது, முத்தி அடைகிற வரை நீங்காது. எனவே ஐந்து சட்டைகள். ஆக முதன் முதலிலே ஆன்மாக்கள் இருட்டு அறையிலே கடந்தன. முதன் முதலிலே கொடுத்தது மாயா தத்துவம் என்று சொன்னேன். அந்த மாயா தத்துவத்தை முதலிலே சேர்த்தபோது அந்த ஆன்மாவுக்கு கொஞ்சம் விடுதலை கிடைக்கிறது. கொஞ்சம் விடுதலை, அதாவது ஒரு கைதியை ஒரு என்ன காராகிரகங்கிறாங்கள, என்னது இருட்டு அறையிலே விலங்கு பூட்டி தள்ளிவிட்டால் ஒரே இருள், அவன் எவ்வளவு துன்பப்படுவான். அந்த துன்ப நிலையில இருந்தது கேவல நிலையில. அந்த இருட்டறையில மேலே கொஞ்சம் ஒரு ஜன்னல் திறந்தால் மெல்ல காற்று உள்ளே வந்தபோது அவனுக்கு எப்படி இருக்கிறது? அந்த கைதிக்கு ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது அல்லவா? எனவே அந்த மாயா தத்துவம் சேர்ந்த உடனே அந்த நிலைக்கு தான் என்ன பெயர்? ஆனந்தமய கோசம் என்கிறார்கள். ஆனந்தமய கோசம், மாயா தத்துவம் மட்டும். கோசம் என்றால் என்ன பொருள்? உரை, கவர், உரை. அது இப்பொழுது இந்த மாயை சேர்ந்தவுடனே ஒரு விதமான மகிழ்ச்சியை, ஒரு களிப்பை தருவதனாலே அந்த முதல் தத்துவம் சேர்ந்தபோது அதற்கு ஆனந்தமய கோசம் என்ற பெயர். அடுத்தபடியாக இந்த ஐந்து கருவிகள், காலம், காலம் நியதி, கலை, வித்தை, அராகம் என்ற ஐந்தும் சேர்ந்தவுடனே ஆன்மாவுக்கு அறிவு விளங்கத் தொடங்குகிறது. எனவே இந்த இரண்டாவது உரை தஞ்சுக விஞ்ஞானமய கோசம். விஞ்ஞானம்னா தெரியும், அறிவு. விஞ்ஞானம் என்றால் அறிவு. எனவே அறிவை தருகின்ற இந்த கருவிகள் சேர்ந்த நிலையில இது விஞ்ஞானமய கோசம். அடுத்த கோசங்களை நாளைக்கு தான்.